SBS தமிழ்.
சில செய்திகள் நம்மை கலங்க வைப்பது உண்டு. அது போன்ற ஒரு சம்பவம் சென்னையில் நடைபெற்றுள்ளது. 12 வயதான, காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி மாணவியை ஒரு கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்த செய்தி. ஒன்றல்ல, இரண்டல்ல, 17 பேர் அந்த சிறுமியை கடந்த 7 மாதமாக பாலியல் வன்கொடுமை செய்தது தமிழகத்தையே அதிர்ச்சியில் உரையச் செய்துள்ளது. தனக்கு நேர்ந்த கொடுமையை கூட மற்றவர்களிடம் சொல்ல முடியாத நிலையில் இருந்ததை பயன்படுத்தி அந்த கும்பல் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது. 7 வகுப்பு படிக்கும் அந்த மாணவி சென்னை அயனாவரத்தில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். அந்த சிறுமி தனியாக இருந்த நேரங்களில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் காவலாளி அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த விவகாரம் மற்ற ஊழியர்களுக்கு தெரியவர அடுக்குமாடி குடியிருப்பில் பணிபுரியும் லிப்ட் ஆபரேட்டர், பிளம்பர், வாயிற்காவலர் என மொத்தம் 17 பேருக்கு மேல் கடந்த 7 மாதங்களாக அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். பல மாதங்களுக்கு பிறகு அந்த சிறுமியின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அவரின் பெற்றோர்கள். இதன் பிறகே அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது தெரிய வந்தது. பின்னர் தனது மகள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டது குறித்து காவல்துறையிடம் புகாரளித்தார் அந்த சிறுமியின் தாயார். இதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் 17 பேரை கைது செய்தனர். போஸ்கோ சட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறுமி குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 350 வீடுகள் உள்ளன. இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பராமரிப்புக்காக 50 மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்றனர். இந்த ஊழியர்களே அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 17 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்படுவதற்கு முன்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். குற்றவாளிகளை கண்டு கொதித்திருந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் சில வழக்கறிஞர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சென்னை வழக்கறிஞர்களின் தலைவர் மோகனகிருஷ்ணன் இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எந்த வழக்கறிஞரும் ஆஜராக மாட்டார் என்று தெரிவித்தார்.
இன்றைய தினம் மாலை வரை இந்த வழக்கறிஞர்கள் ஒன்று கூடி ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இந்த குற்றவாளிகளுக்கு ஆஜராக கூடாது என்று சொல்லி முடிவெடுத்துள்ளோம். இந்த முடிவானது அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் இந்த முடிவானது எழுத்து மூலமாக அனுப்பப்படும். அப்படி யாராவது ஆஜரானால் அந்த வழக்கறிஞர்களை சங்கத்திலிருந்து நீக்குவதற்காகவும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம். இந்த மாதிரி இது போல மிக கொடுமையான செயல்களை செய்கின்ற குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது.
குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று தெரிவித்துள்ளார் அமைச்சர் ஜெயக்குமார்.
குழந்தைகளுக்கு எதிரான குற்றமும் சரி, பெண்களுக்கு எதிரான குற்றமும் சரி, அதுவும் வந்து குறிப்பாக வந்து அந்த சிறுமிகளுக்கு வந்து பாலியல் அந்த குற்றம் இழைப்பவர்கள் வந்து நிச்சயமாக வந்து அவர்கள் வந்து கடுமையான தண்டனைக்கு உட்பட்டவர்கள் தான். எனவே ஏற்கனவே வந்து ஒரு வழக்கில் வந்து தனுஷ் வந்து ஒரு தூக்கு தண்டனை வந்து உடனடியாக ஒரு வருட காலத்திற்குள்ளே வந்து அரசு வந்து முழுமையளவுக்கு வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பில் வந்து வலுவான வாதங்களை எடுத்து வைத்து அதன் அடிப்படையில் தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறது. எனவே முழுமையளவுக்கு வந்து இது வந்து ஒழிக்க வேண்டும்.
17 குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனை தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் குழந்தைகள் நல அமைப்பினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை எப்படி தவிர்க்க வேண்டும்? தனது கருத்தை தெரிவிக்கிறார் உளவியல் வல்லுநர் அபிலஷா.
குட் டச் பேட் டச்ன்றது நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான், பட் அது சரியா எஃபெக்டிவா போய் சேருதான்னு தெரியல. ஸோ அதை எஃபெக்டிவா சொல்லி தரணும். அண்ட் குழந்தைகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அதை விளையாட்டா விட்டுறாம, அது ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, இல்ல வேற யாரா இருந்தாலும் சரி, உடனே வந்து நம்ம அவங்களை அட்டன் பண்ணணும்.
குழந்தைகளுக்கு எது விளையாட்டு அல்லது எது விளையாட்டு அல்ல என்பதை கற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் குழந்தைகள் நல ஆர்வலர் ஆண்ட்ரூ.
ஒன்று மிரட்டல், மிரட்டி நடந்துருக்கலாம், இல்லாட்டி இன்னொன்று சொல்லுவோம் என்னது பழக்கப்படுத்துறது, அதாவது என்னது தப்பு கிடையாது, இது விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தொடர்ந்து இந்த பாலியல் வன்முறையே ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பழக்கப்படுத்துவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு வகையான வன்முறை தான், கண்டிப்பாக வன்முறை தான் அது. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரமானது. எனக்கா குழந்தைய மிரட்டி செய்கிறப்ப கூட குழந்தை ஒரு கட்டத்தில் பயந்து சொல்லிவிடும் வீட்டில். ஆனால் இந்த மாதிரியான பழக்கப்படுத்தி ஒரு விளையாட்டை மாற்றி அதை செய்கிறப்ப என்ன குழந்தை தானும் விளையாட்டில் தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருக்கும். சோ அப்படின்றப்ப இது வந்து நம்ம அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தணும்.
வீட்டில் பெற்றோரும் பள்ளியில் ஆசிரியரும் குழந்தைகளின் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர் ஆசிரியர்கள்.
இந்த ஒரு சயின்ஸ் டீச்சராக போகிறவங்க என்ன பண்ணலாம், அது ஒரு பீரியட் எடுத்துக்கிட்டு அப்போ பீரியாடிக்காக அட்வைஸ் பண்ணலாம். அதாவது தனியாக நீ வந்து வீட்டில் இருக்கன்னா யாராவது பக்கத்து வீட்டிலேருந்து அங்கிள் வராங்க இப்படி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது, அங்கிள் நான் டியூஷன் போகணும் ப்ளீஸ் கொஞ்சம் உனக்கு நேரத்தில் அப்பா வந்துடுவாங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு பொய்யாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த நேரத்தில் நீ போய் கூட சொல்லலாம் அப்படின்ற அட்வைஸ் தான் நான் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்வேன். ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாமே சொல்கிறது இதுதான்.
குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை செய்வோருக்கு சட்டம் தண்டனை கொடுத்தாலும் வரும் காலங்களில் எந்த குழந்தையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக கூடாது என்பதே அனைவரின் விருப்பம். இது SBS வானொலியின் பார்வைகள் நிகழ்ச்சிக்காக தமிழகத்திலிருந்து ராஜ்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil